ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுறு ஆணாய் போற்றி. ஏகம்பம் என்பது கச்சி ஏகம்பம் என போற்றப்படுகின்ற காஞ்சிபுரம். ஆக ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, ஏகம்பம் என்று சொல்லப்படுகிற அந்த திருத்தலத்தில் என் தாயாக விளங்குகின்ற பெருமானே என்று போற்றுகிறார். ஏகம்பத்துறை என் தாய் போற்றி, என்னுடைய தாய் என்று போற்றுகிறார். ஆக என்னுடைய தாயாக விளங்குகிற பெருமானி என்னை காத்தருள்வாயாக என்று போற்றுகிறார். அப்படிப்பட்ட தாயாக இருக்கிற அந்த பெருமான் அவ்வாறு மட்டுமல்ல, தன் உடம்பில் அம்மையை பாகமாக கொண்டு மாதுரு பாகனாகவும் இருக்கிறார். அதனால ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆணாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆணாய் போற்றி என்று சொல்லப்படுவது. எனவே அம்மையை பாகமாக கொண்டிருக்கின்ற பெருமான் நம்ம மாதுரு பாகம் என்றும் படமொழியில் அர்த்தநாதீஸ்வரர் என்றும் சொல்லப்படுகிற நிலை. எனவே மாதுரு பாகனாக நிற்கக்கூடிய நிலை திருமுறைகளில் எங்கு பார்த்தாலும் சக்தியை விட்டு நிற்கக்கூடிய நிலை நம்முடைய நிலை இல்லை. எங்கெல்லாம் இறைவனை போற்றுகிறார்களோ அங்கெல்லாம் அம்மையை இணைத்து போற்றுகின்ற வழக்கம்தான் நமக்கு உண்டு. அம்மையை போற்றுகின்ற பாடல்களிலும் இறைவனை வைத்து போற்றுகின்ற வழக்கம் உண்டு. நீங்க அபிராமி அந்தாதி போன்ற பாடல்கள் கூட நீங்க பாத்தீங்கன்னா, இறைவனை போற்றுகின்ற பொழுது இறைவியும் போற்றுவோம், இறைவியை போற்றுகின்ற பொழுது இறைவனையும் போற்றுகின்ற வழக்கம் உண்டு. புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடு இருக்க பண்ணி நம் சென்னையின் மேல் பத்மபாதம் பதித்திடவே என்பது அபிராமி அந்தாதி. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள யாமல பூங்குடியே என்பதும் அபிராமி அந்தாதி தான். மனிதரும் தேவரும் மாயாமுனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவா கடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புண்டி என்னாலும் பொருந்துகவே. நீ மட்டும் வாமான்னு அவர் கூப்பிடல, நீயும் உன்னுடைய உன்னை விட்டு பிரியாதிருக்கின்ற கணவருமாக இருவரும் என் புண்டியில் என்னாலும் பொருந்த வேண்டும் என்பதுதான். அப்ப இறைவன் இறைவி என்று சொல்லப்படுகிற ரெண்டும் சிவம் அல்லாது சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவம் இல்லை. இதுதான் சிவஞான சித்தியாருடைய பாட்டு. நீங்க ஐந்தாம் சூத்திரம் எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா சிவஞான சித்தியார்ல சிவம் இல்லாது சக்தி இல்லை, சக்தி இல்லாது சிவம் இல்லை. ஏன்னா அரணது அதாவது இறைவனுக்கு வடிவம் என்றாலே சக்தி தான் வடிவம். அருளது சக்தியாகும் அரண் தனக்கு, சித்தியார் பாட்டினுடைய முதல் வரியே இதுதான். அருளது சக்தியாகும் அரண் தனக்கு, சக்தி என்று சொன்னா அதுதான் இறைவனுக்கு வடிவம். ஆக நாம எந்தெந்த வடிவங்களையெல்லாம் பெருமானை நாம காணுகிறோமோ அத்துணை வடிவங்களும் அம்மையே. அந்த வடிவத்தை இடமாக கொண்டு அருள் செய்கின்றவன் நம்முடைய பெருமான். அதனாலதான் அருள் அரணது அருளது சக்தியாகும் அரண்டனக்கே என்பது சிவஞான சித்தியார். எல்லா இடத்துலயும் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். திருவொரு பயன் எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஆன்மாக்கள் தன் நிலை பெறும் பொருட்டாக அம்மையை பிரியாதிருப்பவன் இறைவன் அப்படிங்கறத திருவருட்பயன்ல நீங்க படித்திருக்கிறோம். அதாவது உயிர்கள் எதற்காக இப்படி இறைவன் இருக்கிறான் அப்படின்னா, சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான், அம்மையை விட்டு நீங்கி நிற்பவன் அல்ல. எதனால அப்படின்னு கேட்டா, உயிர்கள் தன்னிலமை பெறும் பொருட்டாக, மண்ணுயிர்கள் தன்னிலமை சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். அப்ப அம்மையை ஏன் பாகமாக கொண்டிருக்கிறான் என்று சொன்னா, உயிர்கள் தன் நிலை பெற வேண்டும் என்பதற்காக அவ்வாறு இருக்கிறான் என்பது உமாபதி சிவம். இங்க அருளந்தி சிவம், இங்க உமாபதி சிவம். தேவாரம் முழுக்க அம்மையை விட்டு பாட்டே கிடையாது. எந்த பாட்டு எடுத்துக்கொண்டாலும் அம்மையை இணைத்து தான் பாடியிருக்கிறாங்க. தனித்து பாடியதாக நமக்கு பாடல் எங்கேயுமே கிடையாது. ஆக நம்முடைய நம்மை பொறுத்தவரை நம்முடைய நெறி என்பது இறைவனையும் இறைவியும் இணைத்து காண்கின்ற வழிபாடுதானே அன்றி, இறைவனை விடுத்து அல்லது இறைவி விடுத்து என்பது நம் வழிபாட்டு நெறி அல்ல. இதுதான் சித்தாந்த செந்நெறி. சித்தாந்த செந்நெறியில அம்மையப்பராகத்தான் இறைவனை காணும். தோலும் துகிழும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசிஞ்சாந்தும் பைங்கிழியும் சூலமும் தொக்க வலையுடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்துலாய் கோத்தும்மி. அது தொன்மை கோலம் என்கிறார் மணிவாசகப் பெருமாள். எப்ப இப்படி இறைவன் இறைவியுமாக நின்னாங்க அப்படின்னு கேட்டா அது யாருக்குங்க தெரியும் அப்படிங்கிற தொன்மை கோலம். அவருடைய காலமே மூணாம் நூற்றாண்டு, அவருக்கே தொன்மை கோலம்னா இன்னைக்கு நான் இருக்கிற காலத்துக்கு எவ்வளவு தொன்மை அது சொல்லவே முடியாது. அவ்வளவு தொன்மையான கோலம் என்றார் மணிவாசக பெருந்தகை. அதனால இறைவனும் இறைவியும் பிரிப்பின்றி நிற்கக்கூடியவர்கள். அதனாலதான் நம்முடைய சாஸ்திரம் சூரியனும் சூரியனுடைய கதிரும் போல என்று காட்டுகிறார். சிவசக்திக்குரிய ஏதாவது சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், சூரியனும் சூரியனுடைய கதிரும் போல. சூரியன் நம்ம வந்து தொடுவதில்லை, அவனுடைய கதிர் தான் நம்மை தொடுகிறது. அந்த கதிரை கொண்டுதான் சூரியனை காண்கிறோம், அவன் அருள் தான் நம்மை மீது படுகிறது. அந்த அருளை கொண்டுதான் அவனை அனுபவிக்கிறனுடைய அவனை நாம நேரடியா போய் அருள் வேண்டாம் எனக்கு நீ நேரடியா வானா வருமானா வராது, இதுதான் அடிப்படை. எனவே அவனுடைய கருணையை கொண்டுதான் அவனை நாம காணும். அந்த கருணை, கருணை என்பதுதான் சக்தி. சக்தி என்றாலும் கருணை என்றாலும் எல்லாம் ஒன்று, ஆற்றல் என்றாலும் எல்லாம் ஒன்றுதான். எனவே அவன் எப்போதும் பிரியாது இருப்பவன். ஆனால் ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண் உரு ஆணாய் போற்றி என்று போற்றுகிறார். அவ்வாறு அந்த பெருமான் அப்படி பாகம் பெண் உருவாக நிற்கிறான் அப்படின்னு பல்வேறு தலைமை சொல்கிறார். பராய்த்துறை மேவிய பரணியை போற்றி. பராய்த்துறை என்பது திருப்பராய்த்துறை என்கிற திருத்தலம், கரூரிலிருந்து திருச்சி செல்லுகிற சாலையில் அமைய பெற்ற தலம் பராய்த்துறை அப்படிங்கிற தலம். எனவே பராய்த்துறை மேவிய பரன், பரன் என்று சொல்லுக்கு மேலானவன் என்பது பொருள். எனவே அவ்வாறு நிற்கக்கூடிய அந்த பெருமான் பறந்து உயர்ந்து நிற்கக்கூடிய நிலையில மேலாக இருக்கக்கூடிய பெருமான். எனவே பராய்த்துறை மேவிய பரணியே போற்றி. அதுக்கு இங்க உரையாசி என்ன கொடுக்கிறார், இங்க சொல்லும் பொழுது அம்மை அந்த அகன்ற காவிரியாக நிற்பது. மரம் என்பது பராய் என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான மரம், அந்த மரம் தான் இங்க பராய் என்ற இடம் பெற்றிருக்கிறது. காவிரியின் கரையில ஒரு வகையான அந்த மரம் சொல்கிறார். அந்த என்னன்னா பராய் என்று சொல்லப்படுகிற ஒரு இது முருடுகள் உள்ள திண்மையான ஒரு வகை மரம் அப்படின்னு குறிப்பிடுகிறார். வலிமை மிக்கது, முருடுகள் உடையது அப்படின்னு ஒரு குறிப்பு தருகிறார். இதான் பின்னாடி வன்பராய் முருடு ஒக்கும் என் சிந்தை தென்பராய்த்துறையாய் சிவலோகா என்று மணிவாசகர் செத்திலாப்பத்தில் குறிப்பார். ஆக வன்பராய் முருடு ஒக்கும் என் சிந்தை அப்படி குறிப்பார். வலிமையை குறிக்கும் போது முருடு ஒக்கும்பர் அதைத்தான் இங்க சொல்கிறார். எனவே பராய்த்துறை என்று ஏன் அந்த ஊருக்கு பேர் அப்படின்னு கேட்டா பரா என்று சொல்லப்படுகிற ஒரு திண்மையான முருடு உடைய ஒரு வகை மரம் மிகுதியாக இருந்த காரணத்தினால அந்த திருத்தலத்துக்கு பராய்த்துறை என்று பெயர். எனவே பராய்த்துறை மேவிய பரணியை போற்றி, பரணா மேலானவன் என்பது பொருள். எனவே அந்த பராய்த்துறையில் மேவி நிற்கக்கூடிய மேலான பரம்பொருளாக நிற்கின்ற பெருமானே பாதுகாத்து அருள்வாயாக என்பது போற்றி சொல்கிறார். பராய்த்துறை மேவிய பரணியை போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனை போற்றி. சிராப்பள்ளி என்பது தேவாரம், நம்ம அது திரு அடைமொழி என்பதனால திருச்சிராப்பள்ளி என்று குறிப்பிடுகிறோம். அப்பர் சாமிகள் சிராப்பள்ளி என்றாலும் இணை நரிச்சிராது நடக்கும் நடக்குமே என்று ஐந்தாம் திருமுறையில போற்றுவார். ஆக சிராப்பள்ளி என்பது திருச்சிராப்பள்ளியைத்தான். சிராப்பள்ளி என்பது நீங்க திருச்சிராப்பள்ளி அப்படின்னு நாம சொல்கிறோம். இதே திரிபுரம் அதாவது திருச்சிரபுரம் என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. மகாவித்வான் என்று சொல்லப்படுகின்றவர்கள் போல பல பெருகள் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பெயர்ல தன்னை நினைத்திருப்பாங்க. அது மாதிரி திருச்சிராப்பள்ளி என்பதுதான் இன்னைக்கு வழக்கில் சிராப்பள்ளி என்பது போய் இன்னைக்கு திருச்சி என்று மட்டும் நிற்கிறது. எனவே அந்த மலை மீது இருக்கின்ற பெருமான் தாயும் மாணவனாக நிற்கின்ற நிலை. எனவே சிராப்பள்ளி மேவிய சிவனையை போற்றி என்கிறார். பராய்த்துறை மேவிய பரணியை போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனையை போற்றி. மற்றோர் பற்று இங்கு அரியேன் போற்றி. ஆக இந்த இடத்துல இறைவனுடைய பற்றை தவிர வேறு பற்று எனக்கு இல்லை என்று போற்றுகிறார். மற்று ஓர் பற்று இங்கு அரியேன். அப்படியே சுந்தரமூர் சாமி வாக்கில் பார்த்தீங்கன்னா மற்று பற்றனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்பது அவருடைய தேவாரம். அதனால மற்று ஓர் பற்று இங்கு அரியேன் என்று போற்றுகிறார். குற்றாலத்தையும் கூத்தா போற்றி. ஆக குற்றாலம் என்கிற திருத்தலம் அங்கு கூத்தா என்று போற்றுகிறார். ஆக அந்த கூத்து என்பது பின்னாடியும் அதே தான் சொல்கிறார். அந்த சித்திர சபை என்று சொல்லப்படுகிற சிறப்புக்குரியது குற்றாலம். குற்றாலத்தை சொல்லும் பொழுதுதான் கூத்தன் என்று சொல்லத்தான் பயன்படுத்தியிருக்கிறார் மணிவாசக பெருமாள். பின்னாடி நம்ம பார்க்கும் போது உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனம் இனி அமையும், உற்றார தமந்துரையும் கூத்தா அப்படின்னு சொல்றார். உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தா நல்லா நமக்கு உற்றார் அப்பர்சாமியும் குற்றாலத்துல கூத்தான் தான் சொன்னார். ஏதாவது வேற ஏதாவது மாற்றி சொல்லலாம் இல்லையா அப்படின்னு கேட்டா, அப்ப தில்லையில் மட்டும் அவன் கூத்தன் அல்ல, குற்றாலத்திலும் கூத்தனாகவே நிற்கிறான். அப்ப ஐந்து சபைகள்ல ஒன்றாக விளங்குவது சித்திர சபை என போற்றப்படுவது. அதனால அந்த கூத்தன் என்ற நிலையில், அப்ப கூத்து என்றாலே ஐந்தொழில் தான் கூத்து, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற ஐந்தும் தான் இங்கு கூத்து என்று சொல்லப்படுவது. எனவே அந்த வகையில் குற்றாலத்து எம் கூத்தா போற்றி என்று குறிப்பிடுகிறார். கோகழி மேவிய கோவையை போற்றி, கோகழி முன்னே பார்த்தோம், கோகழி என்பது சிறு பெருந்துறையை குறிக்கும் அப்படின்னு நாம் பார்த்தோம். கோகழி மேவிய கோ அரசன், அக எனக்கு ஞான ஆசிரியனாக என் குருநாதனாக வந்து என்னை ஆண்டு கொண்ட அந்த தலைவன், கோகழி மேவிய கோவையை போற்றி. ஈங்கோய் மலையும் எந்தாய் போற்றி, ஈங்கோய் மலை என்பது நாமக்கல்ல இருந்து திருச்சி செல்லுகிற அந்த திருச்சிராப்பள்ளி சாலையில் அமைய பெற்றிருப்பது ஈங்கோய் மலை. அல ஈங்கோய் மலை என்று சொல்லப்படுகிற அந்த தலத்தை சொல்கிறார். ஈங்கோய் மலையும் எந்தாய் அப்படின்னு போற்றுகிறார். ஆக இந்த பெருமானை பல இடங்களில் தாய் என்று போற்றுகிறார். எனவே ஈங்கோய் மலையும் எந்தாய் போற்றி, பாங்கார் படம் பழனத்து அழகா போற்றி என்கிறார். பாங்கு அப்படிங்கிற சொல்லுக்கு இந்த இடத்துல அழகுன்னு பொருள். பாங்கு அப்படின்னா அழகு, ஆர் அப்படிங்கிறதுக்கு நிறைந்த, ஆக பாங்கார் பழனத்து அழகா போற்றி. அப்ப திரு பழனம் என்ற திருத்தலத்துல அழகாக விற்றிருக்கின்ற பெருமானே என்று போற்றுகிறார். அப்ப தேவாரம் பழனத்தில் இருக்கக்கூடிய தேவாரம் ரொம்ப சிறப்புக்குரிய பாடல், நிறைய பாட்டு இருக்கிறது. அல ஒரு பாடல சொல்வார், வஞ்சித்து என் வலை கவர்ந்தான் வாரானே ஆயிலினும் அப்படின்னு ஒரு பாட்டுல, அஞ்சி போய் கரிமெலியும் அலலோம்பும் அப்பூதி என்று அப்பூதி அடிகளாரை பழன தேவாரத்துலதான் அப்பர் சாமிகள் போற்றி இருக்கிறார். அது மட்டுமல்ல, பூசையை பெறுகின்றவர்கள் எல்லாம் உறுதிப்பாடை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுதெல்லாம் திரு பழன தேவாரத்தை சொல்லி உறுதிப்பாடு எடுத்துக் கொள்வது வழக்கம். கண் பொருந்தும் போதத்தும் கைவிடனான் கடவேனோ என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தொடர். மண்பொருந்தி வாழ்பவர்க்கும், மாதீர்த்த வேத்தி வேதியர்க்கும், வெண்பொருந்து தேவர்க்கும் வீடு வேறான் நின்றானே, பண்பொருந்த இசைபாடும் பழனம் தேர் அப்பனை, என் கண் பொருந்தும் போதத்தும் கைவிடனான் கடவேனோ. ஆக இமைக்கிற பொழுது கூட என்னுடைய பெருமானை நான் விட்டுவிட மாட்டேன் என்று பூசை செய்பவர்கள் உறுதி எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது பழனத்து பெருமானை போற்றி பாடுகிற நிலை உண்டு. அப்பர தேவாரத்தை போல ஞானசம்பந்த பெருமான அந்த பழனத்தை ரொம்ப அழகா பாடியிருப்பார். அப்படி பாடும்போதுதான் அந்த அழகு, ஏன் பாங்கார் பழனத்து அழகா போற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறத தேவாரத்தை படிச்சீங்கன்னா பழனத்துல அழகா இருக்கிறாரான்னு தெரிஞ்சுக்கும். நாதா எனவும் நக்கா எனவும் நம்பா என நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே என்று குறிப்பார். வேதம் மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருவேறி பூதம் சூழ பொலிய வருவார், அதான் அழகா போற்றி. பூதம் சூழ பொலிய வருவார், பொலிவு என்பதுக்கு அழகுன்னு பொருள். எங்கேயாவது தேவாரத்துக்கும் திருவாசத்துக்கும் மாறி நிக்குதான்னு பாருங்க, காலம் வேறு வேறு காலம். இவருக்கு காட்சி கொடுத்த காலம் வேற, அவருக்கு காட்சி கொடுத்த காலம் வேற. ஆனா பாடும்போது சொன்னாங்க அழகா போச்சேன், சொல்லுதான் வேற. இங்கு பாங்கார் பழனத்து அழகா அப்படின்னாரு, அவர் நாதா நக்கா நம்பா என நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்க்கும் பழன நகராரே என்று ஞானசம்பந்த பெருமான் போற்றுகிறார். எனவே பாங்கார் பழனத்து அழகா போற்றி, கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி. கடம்பூர் என்று சொல்லப்படுகிற திருத்தலம் இது, கடம்பவனம் கடம்பூர் என்று சொல்லப்படுவது இது. இந்த கடம்பூர் அப்படிங்கிற அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமான் இப்ப கடம்பம் அப்படிங்கிற அந்த நிலை சொல்லுகிறார். இது இந்த தலமாக இருக்கலாம், அந்த தலமா இருக்கலாம் அப்படிங்கிற ஆய்வுக்குரியது கடம்பூர். ஏன்னா நங் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலாம் தன் கடன் அடியேனை தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பாடுவதும் கடம்பூர் என்ற தலம். குடித்தலைக்கு கடம்பவனம்னே பேர் இருக்கிறது. இப்ப இந்த கடம்ப சொல்லுகிறாரா அந்த கடம்ப சொல்லுகிறாரா அப்படிங்கறது நமக்கு உரியது. இங்க சொல்லும்போது கடம்பூர் என்பது முன்னையே சொல்லியிருக்கிறோம் பார்த்துக்கங்க அப்படி குறிச்சிருக்கிறார். எனவே கடம்பூர் அப்படிங்கிற ஒரு தலம், அங்க இருக்கக்கூடிய விடங்கர், விடங்கர் அப்படின்னா உழிபடா திருமேனி, உளியினால் செதுக்கப்படாத, அதுதான் டங்கம் அப்படின்னா உளி, விடங்கம்னா உளிபடாதது. நம்ம திருவாரூருக்கு கூடிய அந்த பெருமான் உளிபடா திருமேனி என்று சொல்லப்படும், அதனால விடங்க பெருமான் என்று அவருக்கு பேர். அங்க இருக்கக்கூடிய ஆரூரின் கண் விற்றிருக்கக்கூடிய அந்த தியாகராச பெருமான் விடங்க பெருமான் என போற்றப்படுகிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவை உளியிலால் செதுக்கப்பட்டது அல்ல, அதனால விடங்க பெருமான் என்று பெயர். ஆனால் அங்கு குறிப்பிடுகிறார் கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி என்று குறிப்பிடுகிறார். அடைந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி, அவன் யாருக்கு அருள்கிறான் அப்படின்னு கேட்டா அடைந்தவர்க்கு அருளும் அப்பன், யாரெல்லாம் அவனிடத்துல போய் தஞ்சம் அடைகிறார்களோ அவங்களை காக்கக்கூடிய கருணை உடையவன். எனவே திருவடிகளை யார் புகழடைகிறார்களோ அவர்களை காப்பது. நம்ம உன்னே நாம பார்த்தோம், தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி, தொழுவார் துன்பம் துடைப்பாய் போற்றி என்றெல்லாம் பார்த்தோம். என்னன்னா சார்ந்தவரை காத்தல் தலைவர் கடன் என்று நம்ம கடந்த வகுப்புல சிந்தித்தோம். அதனால யார் வந்து அவனிடத்து அடைக்கலமாக வந்து சேர்கிறார்களோ அவனை காக்க வேண்டிய கடப்பாடு அவனுக்கு உண்டு. அதனால அடைந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி, இங்க அடைதல் என்பது அடைக்கலமாக சென்று அடைதல். அப்புறம் சுவாமிகள் அடைக்கலத்தை பத்தி நிறைய பாடியிருக்கிறாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற பாடல் படைக்கலமாக உன் நாமத்து எழுத்தஞ்சு என் நாவிற்கொண்டேன் இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் உமக்கு ஆட்டுகின்றேன் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூ நீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணே என்று அருள்கிறார். அப்புறவருமான் பத்து நம்முடைய மணிவாசகர் அடைக்கல பத்தில் பத்து பாட்டு பாடியிருக்கிறார். அவரும் அடைக்கலம் 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 என்று அருளியிருக்கிறார். அப்படியே நம்ம திருப்புன்கூர் தேவாரம் எடுத்துக்கொண்டாலும் சரி, தில்லை தேவாரத்துல சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய தேவாரத்துல பாத்தீங்கன்னா தடுத்தாட்கொள்ளும் தடுத்தாட்கொள்வார் தடுத்தாட்கொள்வார் எப்ப செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் அப்படி சொல்லுகிற இடமாகட்டும், உன் இதன் காரணமாக உன் திருவடி அடைந்தேன் செழும் திருப்புன்கூருளானே என்று விண்ணப்பம் செய்கிற இடம் அடைக்கலம் தான். எனவே அடைக்கலம் என்கிற நிலையில நம் பெருமக்கள் எல்லாருமே அப்படி அருளி இருக்கிறார்கள். அதனால இங்க அடைந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி என்று போற்றுகிறார். எனவே யாரெல்லாம் தஞ்சம் அடைகிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்கின்ற பெருமானார். அதுக்கு அடுத்து சொன்னார், இத்தி தன்னின் கீழிரு மூவர்க்கு அத்திக்கருளிய அரசே போற்றி. இங்க இத்தி அப்படின்னு சொல்கிறார், இத்தி தன்னின் கீழிரு மூவர்க்கு அரசு அத்திக்கருளிய அரசு என்று அதை என்ன சொல்கிறார், இத்தி என்பது இத்தி என்கின்ற மரம், இன்றைய நாளில் இச்சி மரம் என்று வழங்குகிறார்கள். இது குறிஞ்சி நிலத்துல மலை மலை சார்ந்த பகுதியில மிகுதியாக காணப்படுகிற ஒரு வகையான மரம் தான். அதனால இத்தி மரம் என்பது இச்சி மரம் என்று வழங்கப்படுகிறது. இந்த மரம் கல்லையும் பிளந்து கொண்டு முளைத்து எழுவதால் கல்லிவர் இத்தி என்று சங்க நூல்கள்ல அதாவது சங்க இலக்கியங்கள்ல போற்றப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். எனவே அந்த வகையில அந்த நிலைதான் கல்லால் மரம் என போற்றப்படுகின்ற மரம். அதை சொல்கிறார், இதன் இலையும் விழுதும் ஆலமரத்தினை போன்று தோற்றத்தின ஆயினும் விருதுகள் ஆலம் விழுதுகள் போன்று நீண்டு தொங்காமல் கிளைகளை ஒட்டியே இரண்டு அல்லது மூன்று மூலம் தொங்குவன் ஆதலின் ஆளின் இனத்தை சேர்ந்த இந்த மரத்தை கல்லால மரம் என்று குறிப்பிடுவர். அப்ப இத்தி தன்னின் கீழ் இரு மூவர்க்கு அப்படிங்கிறதுக்கு இத்தி என்பது கல்லால் மரத்தை குறிப்பது அப்படின்னு குறிப்பிடுகிறார். அந்த மரத்தின் கீழ் அமர்ந்து உபதேசம் செய்தார். யாருக்கு? சனகாதி முனிவருக்கு உபதேசம் செய்திருக்கிறார் என்பது நம்ம நிறைய இடங்களை பார்க்கிறோம். இங்க அறுவர் சொல்கிறார், இரு மூவர், இப்ப மூவர் அங்கன்னா நாலு பேர்னாரு, இங்க அறுவர் என்று சொல்லுகிறார். அந்த அறுவர் என்று சொல்லப்படுகிற நிலை, எனவே அறுவருக்கும் அருள் செய்த நிலை என்று குறித்திருக்கிறார். அந்த அறுவர் அப்படிங்கறத இயக்கர் அப்படிங்கிற அந்த அதாவது தேவ இனத்தை சார்ந்த அறுவர்களுக்கு அருள் செய்தார் அப்படிங்கறனால இயக்கர் முதலான அறுவருக்கு அப்படிங்கறத சொல்லி கொடுத்திருக்கிறார். எனவே இத்தி தன்னின் கீழிரு மூவர்க்கு அத்திக்கு அருளிய அரசையே போற்றி. அத்திக்கு அருளிய அரசே, அத்திக்கு அருளிய அத்தினா யானை, அத்திக்கருளிய அரசு எனவே அத்தினை யானைக்கு அருள் செய்த பெருமான் இந்திரன் என்பவனுக்கு அருள் செய்திருக்கிறார். இந்திரனுடைய வாகனமாக நிற்கக்கூடிய யானைக்கு ஐராவதம் அப்படின்னு பேர். அது வெள்ளை யானை தான். எனவே இறைவனுடைய யானை ஒன்று, இந்திரனுடைய யானை ஒன்று. இந்திரனுடைய யானை ஐராவதம் என்று சொல்லப்படுவது, இறைவனுடைய யானை ஐராவனம் என்று சொல்லப்படுகிற யானை. ரெண்டுமே வெள்ளை யானை தான், வேறுபாடு உண்டு. இறைவருடைய யானை 2000 தந்தங்களை உடைய யானை. ஒரு பக்கத்துக்கு 1000 தந்தம் கச்சீப்ப முனிவர் தன்னுடைய புராணத்துல அந்த பதிவு செய்திருக்கிறார். இறைவருடைய யானை 2000 தந்தங்களை உடையது. நினைத்தே பார்க்க முடியாது, யானை மனசுல கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. 2000 தந்தம், ஒரு பக்கத்துக்கு 1000 தந்தம் உடையது அந்த யானை. அது ஐராவனம் என்று பெயர். அப்புறம் சாமி சொல்ல ஐராவனம் ஏறாது ஆரூர் ஆண்ட அப்படின்னு தேவாரத்தை போற்றுவார். எனவே அத்திக்கருளிய அரசையே போற்று என்று குறிப்பிடுகிறார். ஆகவே வெள்ளை யானைக்கு அருள் செய்த பெருமான் அந்த தேவ இனத்தை சார்ந்த அறுவருக்கு அருள் செய்தார், யானைக்கும் அருள் செய்திருக்கிறார். எனவே இத்தி தன்னின் கீழறு மூவருக்கு அத்திக்கு அருளிய, அத்திக்கு அத்தி என்பது யானை, அத்திக்கருளிய அரசையே போற்றி என்று குறிப்பிடுகிறார். அடுத்து நம்முடைய இறைவரை போற்றுகிற முழக்கத்தில் சொல்லப்படுகிற தென்னாளுடைய சிவனையை போற்றி எண்ணாத்தவர்க்கும் இறைவா போற்றி என்று குறிப்பிடுகிறார். தென்னாளுடைய சிவன் அப்படின்னா நம்ம பொதுவா சொல்லுவோம், இப்ப பெரிய புராணத்துல இருந்து வைத்து பாத்தீங்கன்னா மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர. அப்ப தென்திசை, தென்திசை என்று சொல்லப்படுவது தமிழகம்தான் அப்படிங்கறத திருத்தொண்ட புராணத்திலிருந்து நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா தென்னாடு, தென் என்ன சொல்லுக்கு அழகு, அழகான நாடு அப்படி சொல்லுகிறவனும் உண்டு. தென் ஆரூர், தென்னாரூர் புக்கு எந்தை பிரானை என்று கொள் எய்துவதே. அங்க தென்னாட்டில் இருக்கிற ஆரூர் என்பது பொருள் இல்ல, அழகான ஆரூர் என்பது பொருள். தென் என்பதற்கு அழகுன்னு ஒரு பொருள் இருக்கிறது, தெற்குன்னு ஒரு பொருள் இருக்கிறது. இந்த இடத்துல அழகு என்ற பொருள் அல்ல, தென்னாட்டையே குறிப்பது. ஆக இறைவன் நம்முடைய பெருமக்களுக்கு அருள் செய்தது போல அவன் தொண்டரை தேடி வந்து அருள் செய்த வரலாற்றை நம்முடைய தமிழகத்தை தவிர வேறு பகுதியில இவ்வளவு விரிந்த வரலாற்றுகளை நீ எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பழமை நம்முடைய தமிழகத்துக்கு உண்டு. நம்ம பொதுவா கைலாயம் என்பது வடநாட்டில் இருக்கிறது, கைலாயம் வடநாட்டில் இருக்கிறது என்பது சிறப்புக்குரியதுதான், ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் நாயன்மார்களாக தோன்றி தொண்டு செய்து இறைவனை சிக்கன பிடித்து நிற்கக்கூடிய பெருமக்கள் வாழ்ந்தது இந்த மாதவம் செய்த தெந்து செய்தான். ஆக இறைவனுடைய கருணை, அவன் வெளிப்பட்டு போந்து அருள் செய்த நிலை எல்லாமே தென்னகத்துலதான் மிக்க அருள் செய்திருக்கிறார். அவருடைய கருணையை வெளிப்படுத்தி இருக்கிற இடம் தென்னகத்துலதான் இருக்கு. அது பல காரணங்களை சொல்லலாம். அட்ட வீரட்ட தலங்கள் தென்னகத்துலதான் இருக்குது. அதுக்கப்புறம் சத்த விடத்தலங்கள் எடுத்தீங்கன்னா தென்னகத்துலதான் இருக்குது. 5 பூதத்தலங்கள் தென்னகத்துலதான் இருக்குது. நவகோள்கள் அருள் பெற்றிருக்கிற தலங்கள் தென்னகத்துலதான் இருக்குது. இப்படி உலக இயக்கத்துக்கு நீங்க இதெல்லாம் இன்றியமையாததாக கருதப்படுகிறோமா? 6 தலங்கள் சொல்கிற நம்ம உடம்புல சொல்லப்படுகின்ற மூலாதாரத்துல தொடங்கி சுவாதிஷ்டானம் மேல மணிபூர ஆக்னே என்று சொல்லப்படுகிற வரைக்கும் 6 இடம் சொன்னீங்கன்னா, அதே போல் இந்த உலகத்துக்கு 6 இடம் சொன்னீங்கன்னா அந்த 6 தமிழகத்திலேயே இருக்கு. என்னெல்லாம் உலகத்துக்கு சிறப்பு என்று சொல்லுகிறீர்களோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆக இவை அனைத்தையும் கொண்டிருப்பதனால இறைவன் தென்னாடு உடையவன். அதனால இறைவனுக்கு தென்னன்னே ஒரு பேர், தென்னன் பெருந்துறையான், தென்னன் தென்னன் தென்னா தென்னா என்று தெல்லேனம் கொட்டாமோ. தென்னா நீங்க தென்னன் அப்படிங்கிற பேரை சொல்ல வந்தாரா, இல்ல தென்னாளுடைய சிவனே சொல்ல வந்தாரான்னு தெரியல, தென்னானாவே அழுதுட்டாங்கிறார். அந்த பெண் எப்படி அந்த பக்தியில இருக்கிறான், முழுசா என்ன சொல்லல, அந்த பெண் ஒரு முழக்கம் சொல்லுகிறார், தென்னாருடைய சிவனே அப்படி சொல்றாளா, இல்ல தென்னா தென்னன் அப்படி சொல்லப்படுறது இல்ல, தென்னான்னு அவ அழுதுட்டாளா, தென்னா தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகு வைப்பாள், அப்படியே மெழுகுவத்தி நெருப்புல விழுந்துட்டா, அந்த நெருப்புக்கு பக்கத்துல வச்சா எப்படி உருகுமோ அப்படி அந்த பெண் உருகி நிற்கிறாள் பக்தி மேலீட்டின் காரணமாக. மணிவாசருடைய வாக்கே. எனவே இங்கே திருவாசகத்துக்குள்ளேயே நிறைய இடங்கள்ல இறைவனை தென்னன் தென்னன் என்று போற்றுவார். பாண்டியர்களுக்கு தென்னன் ஒரு பேர் உண்டு. ஏன், இறைவன் சோமசுந்தர பாண்டியனாக நின்று ஆட்சி புரிந்தது தமிழகத்தில். அம்மை அங்கையற்கண்ணியாக நின்று ஆட்சி புரிந்தது தமிழகம். முருகப்பெருமான் உக்கர பாண்டியனாக நின்று ஆட்சி புரிந்தது தமிழகம். அரசனாகவே இருந்து ஆட்சி புரிந்த வரலாற்றுக்குரிய சிறப்பு நம்முடைய தமிழகத்துக்குரிய. அதனால தென்னாருடைய சிவனே போற்றி, ஆனா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எனவே அந்த வகையில எல்லா உலகங்களிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் இறைவனின் நாடுகளே ஆயினும் அவன் தென்னாட்டையே தனது சிறப்பிடமாக கொண்டவன் அப்படின்னு விளக்கோரி சொல்கிறார். ஏன் என்னை உயிர் உடல் முழுவதும் வியாபித்து இருப்பினும் சிற்சில உறுப்புகளில் சிறப்பாக இருப்பது போலும் ஆவின் உடல் முழுவதும் பால் இருப்பினும் அதன் மடியிலேயே திறந்திருப்பது போலும் என்க என்பது உரையாசிரியர் தருகின்ற குறிப்பு. அப்ப இறைவன் எல்லா நாட்டுக்கும் உரியவன் தான், ஆனாலும் தென்னாடு என்று சொல்லப்படுகின்ற பொழுது அவன் சிறப்பு நிலையில நமக்கே உரியவன் அப்படிங்கிற ஒரு கருத்து. எல்லாருக்கும் உரியவன் தான், இருந்தாலும் எங்க எங்களுடைய பெருமான் அப்படின் போது அது இன்னும் மேலும் அந்த அன்பு நிலையில சொல்லப்படுது. எனவே தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்பர் பெருமான் சொல்வார், தென்னவன் என்னை ஆளும் சிவன்பர். தென்னவன் இறைவன் அப்படியே சொல்லுகிறார் இன்னம்பர் தேவாரத்துல, தென்னவன் என்னை ஆளும் சிவன் என்று அப்பரசாமி போற்றுகிறார். ஆக தென்னவன் என்று சொல்லும் பொழுதே இது நமக்கு உரிய பெயராக பெருமானுக்குரிய பெயர்ல இருப்பதை பார்க்கும். எனவே தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதுக்கு இந்த காரணங்கள்லாம் மேலே சொல்லப்பட்ட காரணங்களை எல்லாம் கொடுத்து நம்ம காட்டுகிறார். எனவே தென்னாளுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன். இங்க எந்நாடு என்று சொன்னா மண்ணுலகத்தில் இருக்கிற நாடு மட்டும் அல்லங்க, ஏனைய நாடுகளும் பெறப்படுங்கிறார். எந்நாட்டவர் பூ உலகில் தென்னாடு தவிர ஏனைய பகுதிகள், இந்த அண்டத்தில் உள்ள ஏனைய உலகங்கள், ஏனைய அண்டங்களில் உள்ள அப்பகுதிகள் அனைத்திலும் வாழும் உயிர்கள் என்று ஒரே குறிப்பு தருகிறார். அப்ப நம்முடைய பெருமான் உலகத்தை இயக்கும் பொருட்டாக ஐந்தொழில் கூத்தை இயற்றுகின்ற தில்லை இருப்பது நம்முடைய தென்னாடுதான். அதனால இப்படி எத்தனையோ சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போலாம். எனவே தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று போற்றுகிறார். ஏன குருளைக்கு அருளினை போற்றி. ஏனம் அப்படின்னா பன்றி, குருளைனா பன்றி குட்டி. நம்ம எல்லாம் பொதுவாக குட்டின்னு சொல்லிடுவோம், எந்த விலங்குலாம் இருந்தாலும் அதுக்கு குட்டின்னு சொல்றது வழக்கம். யானைக்குட்டி, சிங்கக்குட்டி, புலிக்குட்டி, பன்றிக்குட்டி, நாய்க்குட்டி, அது முயல் குட்டி, எல்லாத்துக்குமே குட்டின்னு சொல்லிடுவோம். ஆனா இலக்கியத்தில் அப்படி கிடையாது. கண்ணப்ப நாயனாருடைய புராணத்துல எந்தெந்த விலங்குகளை என்னென்ன பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்ற குறிப்பு அங்கு இருக்குது. எனவே நீங்க அங்க கண்ணப்ப நாயனார் புராணத்துல பார்த்து கொள்ளலாம். இங்க குருளை என்பது பன்றி இனத்தினுடைய குட்டிகளை குருளை என்று சொல்லலாம். அதனால ஏன குருளைக்கு அருளினை போற்றி. அப்ப தாய்ப்பன்றி இறந்து விட அந்த பன்றிகளுக்கு பால் கொடுக்கும் பொருட்டாக இறைவனே தாய் பன்றியா போய் நின்றான். அதான் சொல்கிறார் ஏன குருளைக்கு அருளினை போற்றி. அப்ப அந்த நிலை எவ்வளவு பெரிய கருணை அப்படிங்கறத நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திருவிளையாடல் புராணத்துல அந்த பகுதியை விரிவா கொடுத்திருக்கிறார். அந்த குறிப்பை இங்க உரையாசிரியர் எடுத்து காட்டியிருக்கிறாருங்க. எனவே அவ்வாறு அந்த பன்றி குட்டிகளுக்கு அந்த பால் கொடுக்கும் அந்த வண்ணமாக பெருமானே போய் அருள் செய்த அந்த நிலையை எடுத்து சொல்லுகின்ற வண்ணமாக குருளைக்கு அருளினை போற்றி. அப்ப அவன் பார்த்து நினைத்தா யாரோ ஒரு உயிரை அல்லது வேறு ஏதேனும் ஒருவரை போய் பால் கொடுக்குமாறு பணித்திருக்கலாம், ஆனா அவனே போய் கொடுக்கறான் என்று சொன்னார். அதான் அவனுடைய கருணை. இப்ப நம்ம வள்ளல் என்று சொல்லுகிறோம், உதாரணத்துக்கு முல்லைக்கு தேர் கொடுக்கிறான் பாரி அப்படின்னு சொல்லுகிறோம். அவன் பார்த்து நினைச்சான் யாரங்கே அப்படின்னா ஒருத்த வந்து நிக்க போறான். ஒரு கொடிய ஒரு கோல் நட்டு இது படர்வதற்கான கொம்பை நடுன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் செஞ்சிட போறான். இதுக்கூட தேரை விட்டு போட்டு இறங்கி நடந்து போலாமா? இது நம்ம என்ன திருக்கனா இருப்பான் போல அதுக்கு அப்படின்னா உலகம் சொல்லும். ஆனா அவன் உள்ளத்தினுடைய அன்பு நிலையை யார் அறிய முடியும்? அது இறைவன் தான். அதனால அவன் வள்ளல் என்று சொல்லுகிறான். ஆக நீங்க அன்பினுடைய மேலீட்டில் செய்யப்படுகிற பல செயல்கள் மற்றவர்களுக்கு கிறுக்குத்தனமா தான் தெரியும். யாருக்கு அது அன்பா தெரியும்? அன்பை கொடுக்கறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் தான் தெரியுங்க அது அன்புன்னு. கடையேறு வள்ளல் என்று சொல்கிற ஏழு பேர் செஞ்ச செயல்ல நீங்க நினைச்சு பாருங்க, மயில் ஆடுகிறது அதுக்கு யாராவது போர்வு போத்தலாம்னு போத்தலாமா? ஐயா, அது ஒரு மேகம் கருத்துச்சு, மழை வர மாதிரி தெரிஞ்சது, மேகம் மயில் ஆடுகிறது, அதுக்கு போய் எவனா போய் போர்வை போத்தலாமா? உடனே வள்ளல்னு ஆக்கிட்டோம். இப்படிலாம் நம்ம பேசலாம், இது பகுத்தறிவுவாதத்துல. ஆனா அங்கு இருப்பது அதல்ல, அதையும் கடந்து இருக்கக்கூடிய அருள். அதனால அவங்கள வள்ளல் என்று நாம கோத்துக்கிறோம். அந்த மாதிரிதாங்க நாயன்மாருடைய செயலும் அப்படித்தான். அதனால இங்க இறைவன் பார்த்து நினைத்தா யாரோ ஒருத்தர பணிக்கலாம். ஆனா இப்ப இறந்து போன பன்றியே மீட்டு கொடுத்துடலாம்ல, அந்த பன்றி செத்து போச்சுன்னு இதெல்லாம் அழுதுட்டு இருக்குது, உயிர் பெறுக அப்படின்னு சாமி நினைச்சனா சங்கற்பம் மாத்திர பன்றி உயிரோடு வந்து நிக்க போகுது. அஞ்சு வருஷம் இறந்து போன எலும்பு ஜாமலும் பெண்ணுருமா வந்து நிக்கும் போது, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன குழந்தை முதல வாய்ந்து மதலையா வர்ற மாதிரி இ சாமி இப்படின்னா வராமையா போயிட போகுது? அது செஞ்சிடலாமே, ஏன் இவனே போய் கொடுக்கணும்? அதாங்க அவனுடைய கருணை. ஆக இந்த கருணையை உணர்தல் என்பது யாரால உணர முடியும்? நாம என்னைக்காவது அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு பக்கம் நிற்கும் போது அப்பதான் தெரியுங்க அந்த கருணை என்னன்னு. திரையம் செய்கின்ற அந்த கருணை திறம் இருக்கு பாருங்க. நீங்க அவனுடைய அவனை நேசிக்க நேசிக்க வினாடிக்கு வினாடி உணரலாம். எவ்வளவு நீங்க அவனுடைய விருப்பம் அவன் மேல உங்களுக்கு வருகிறதோ அப்படி ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்க அவன் உணர்த்த உணர்த்த உணர்ந்துகிட்டே இருக்கலாம். அது நீங்க அவங்க எவங்க அன்பை பொறுத்தது தான். இது வந்து யாரெல்லாம் இப்படி செஞ்சா வந்துடும் இப்படி செஞ்சா வந்துடும் சொல்ல முடியாது. அந்த மந்திரத்தை இடையராது சிந்திக்க சிந்திக்க, நாலு பூசை செய்ய செய்ய அந்த உணர்தல் என்கிற ஒன்றை நீங்க உணர முடியும். அவன் எவ்வளவு கருணை செய்கிறான் அப்படிங்கறத அப்பதாங்க உணர முடியும். இதெல்லாம் காட்சி பொருளை காட்டுவதுக்கோ பாருங்க இப்படி காட்டுறோம் பாருங்க அப்படின்னு காட்டலாம் முடியாது. நீங்க அஞ்செழுத்த சொல்லணும், அனுபவித்தாத்தான் தெரியும். அதனால ஏன குருளைக்கு அருளினை போற்றி மான கைலை மலையால் போற்றி. மானம் அப்படின்னு சொல்லுக்கு பெருமை என்று பொருள். அப்ப பெருமையுடைய கைலை மலையாக இருக்கின்ற பெருமானே என்று போற்றுகிறார். மான கைலை மலையாய் போற்றி என்று குறிப்பிடுகிறார். எனவே அவ்வாறு பெருமான் பன்றிக்கு அருள் செய்கின்றவனாக, பன்றி குட்டிக்கு அருள் செய்கின்ற பெருமான், ஏனக்குருளைக்கு அருளினை போற்றி மான கைலை மலையாய், கைலை மலையாய் அப்படின்னு சொல்லி கைலை மலையாக பெருமை மிக்க கைலை மலை. அங்க நீங்க திருமலை சிறப்பு தொடங்கும் போதே அண்ணல் விற்றிருக்க பெற்றது ஆதலின் அப்படிங்கிற சேக்கல பெருமான் எடுத்த உடனே இந்த கைலை மலை சாதாரண மலை அல்ல, புண்ணியம் திரண்டு போன்று உள்ளது அப்படிம்பார். அண்ணல் வீற்றிருக்க பெற்றது ஆதலின், இதனுடைய பெருமை எப்படிப்பட்ட பெருமை அப்படின்பார். ஆக அங்க மட்டுமல்ல, காரைக்கால் அம்மை கைலை செல்லுகின்ற இடமாகட்டும், அப்பர் பெருமான் கைலை செல்லுகின்ற இடமாகட்டும், அங்கெல்லாம் கைலையின் சிறப்பை திருத்தொண்டர் புராணத்தை நீங்க பார்க்கலாம். எனவே அந்த வகையில அப்பர் சாமி கும்பர் உன்னை போல மானுடர்கள் எண்ணுக்கு அவர் எளிதில் சென்று நண்ணுகிற மலையா இம்மலை, நீ திரும்பி போ அப்படின்னார். அப்பதான் அப்பர் பெருமான் நான் செத்து போனா செத்து போவேன், திரும்பி எல்லாம் போக மாட்டேன் என்று உரைப்போடு நம்ம சொன்னார் நம்முடைய திருத்தொண்டின் நெறியாளர். அதனால அந்த வகையில மான கைலை மலையாய் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி. ஆக பெருமானே நீ அந்த இப்ப அருளிட வேண்டும் அன்னர் மேல பன்றியை சொன்னாரு, பன்றி குட்டிக்கெல்லாம் அது செய்ய சாமி எனக்கும் அருள வேண்டும், அருளிட வேண்டும் அம்மான் போற்றி என்று பெருமானை அம்மான். இந்த அம்மான் என்ற சொல்லுக்கு வேறு வகையான பொருள் சொல்லுது. அம்மா என்பதனால தாயாக நினைக்கிறாருன்னு ஒரு பொருள் உண்டுங்க. ஆனா மக்கள் வழக்கில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெருமான் குறைந்திருக்கிறது. சிலருடைய அதாவது சில பிரிவுகள், அதாவது இன்னைக்கு இனம் பற்றிய பிரிவுகள்ல தன்னுடைய மாமாவை அதாவது தாய் மாமாவை அம்மான் என்று சொல்லுற வழக்கம் உண்டு. அம்மான் அப்படின்னா தாய் மாமன் என்கிற ஒரு பொருள் உண்டு. சில பேர் வழக்கில் வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு கூட சில பிரிவுகள் இருக்கிறது. அது அம்மான் என்று சொன்னா தன்னுடைய தாயுடன் பிறந்திருப்பவருக்கு அம்மான் பேர். ஆக அருள வேண்டும் அம்மான் அப்படி பெருமான் அப்படிலாம் கேட்கிறார். அப்ப அம்மா எந்தாயினார் அப்பான்னார். அம்மான்னு சொன்னாரு அப்பான்னு சொன்னாரு. இந்த இடத்துல தாய் மாமாவோ அப்படின்னு சொல்றாருன்னு வைத்துக் கொள்ளலாம். ஏன் அப்படி சாமி சொல்றாருங்களா, அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ அல்லவா, மாமாவும் நீதான். ஆக அந்த இடத்துக்கு அம்மான் என்பதுக்கு தாய் மாமன் என்கிற பொருளும் உண்டு அப்படிங்கறத நீங்க சிந்திக்கலாம். அது சிந்திப்பதற்கு இடம் தந்து நிற்கக்கூடிய ஒரு அருமையான தொடர். எனவே அம்மான் இது எங்க வழக்கில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பம் தேனி அந்த பகுதிகளில் ஒரு சில பிரிவினரிடத்துல இது அம்மான்ங்கிற சொல் இருக்கு. எங்க அம்மான் அம்மாஞ்சி வந்திருக்கிறார் இப்ப சொன்னா டக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க, அம்மான்னு சொன்னா தெரியாது அம்மாஞ்சி வந்திருக்கிறாங்க அப்படிம்பாங்க. அம்மாஞ்சினா வேற மாதிரி சொல்ற பொருள் உண்டு, ஏமாந்து நிக்கிறாரு அம்மாஞ்சி, அந்த அம்மாஞ்சி வேறீங்க. இது அம்மான் என்பத கொஞ்சம் வடநாட்டுல ஜி போடுவாங்க இல்லைங்களா, அம்மாஞ்சி அப்படின்னு ஆக்கிட்டாங்க, அவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல. அதனால காந்திஜி அப்படிங்கிற மாதிரி அம்மான் கூட ஒரு ஜிய போட்டு அம்மாஞ்சின்னு ஆக்கிட்டாங்க. அவ்வளவு தாய் மாமாவை அப்படி சொல்லுகிற வழக்கம் உண்டு. எனவே அவ்வாறு போற்றுகிறார். இங்க அருளிட வேண்டும் அம்மான் போற்றி பெருமானே, பன்றி குட்டிக்கு அருள் செய்தது போல எனக்கும் அருள வேண்டும் பெருமான் என்று வேண்டுகிறார். எனவே அருளிட வேண்டும் அம்மான் போற்றி, இருள் கெட அருளும் இறைவா போற்றி பெருமானே, எனக்கு அருள வேண்டும் கேட்டார் முன்னாடி, அருள வேண்டும் அருள் என்னப்பா உனக்கு அருள வேண்டும் என்கிட்ட கொஞ்சம் இது இருள் இருள் ஒண்ணு எங்கிட்ட இருந்துட்டு ரொம்ப சொல்ல வேண்டும் சாமி, இந்த இருள் கெட அருள வேண்டும் பெருமான். அவருடைய விண்ணப்பம் அதுதான், நீ அருள வேணும் அருள வேணும் கேட்டா என்னப்பா உனக்கு அருள் அப்படின்னு கேட்டா, இருள் கெட அருளும் இறைவா போற்றி பெருமானே, இருள் கெடும் பொருட்டாக அருள வேண்டும். ஆணவ மலம் என்று சொல்ல வேண்டியது இல்லை. எனவே அந்த ஆணவ மலம் கெட வேண்டும் என்று சொல்வதனால இங்க ஆணவனம் கெடுதுன்னா அதனுடைய சக்தி கெடுதல் என்பது பொருள். எனவே ஆணவ மலம் சக்தி மடங்கி நிற்றல், திருவருள் வெளிப்படுகிற இடத்துல மலத்தின் வலி மெலிந்து நிற்கும் அடங்கி கிடக்கும் என்பதனால இருள் கெட அருளும் இறைவா போற்றி என்று போற்றுகிறார். தளர்ந்தேன் அடியேன் தமியேன், ஆக அவர் தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி தளர்ந்தேன். முன்னாடி சிவராம் சொன்னார் பாருங்க, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், அதான் தளர்தல்னு பேர். வினை துன்பத்தின் காரணமாக, வினை துன்பங்கிற ஒரு பொதுவான சொல்லு, அதாவது இன்பத்தை துன்பம் அனுபவிச்சு அனுபவிச்சு தளர்ந்து போயிட்டேன், துன்பத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு தளர்ந்து போயிட்டேன், எனவே ரெண்டும் வேண்டாம் ஜாமின்னு அர்த்தம். நாம அப்படி இல்ல, துன்பம் வரும்போதுதான் தளர்ந்துட்டேன் ஜாமி அப்படி, இன்பம் வரும்போது தளர்ந்துட்டேனா சொல்ல போறோம், இன்னும் கொஞ்சம் கொடுங்க சாமி அப்படின்னு நம்ம கேட்போம். ஆக இங்க ரெண்டுமே பொருள், தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி, ஆக பிறப்பு இறப்பு போன்றவற்றால் களைத்து போய்விட்டேன், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பதைத்தான் சொல்கிறார். அதே சிவபுராணத்தில் பாத்தீங்கன்னா, வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன், அதான் தளர்ந்தேன். ஆக தளர்ந்தேன் அப்படிங்கறது உடம்புக்குள்ள என்னால இருக்க முடியல தான். எனவே இந்த உடம்பை விட்டு நான் வெளியே போகணும், எனக்கு அருள் செய் அப்படிங்கிற நாமதான் உடம்புல இருக்கணும்னு சாமிகிட்ட கேட்க. சாமி ஏதோ கண்டம் வந்துருன்னு சொல்றாங்களே, போயிருவோம் போல தெரியுதே, அப்படியே எனக்கு கொஞ்சம் காப்பாத்து சாமி, ஏதோ நெஞ்சு வேற வலிக்குது சாமி, அப்பப்ப வேற வலிக்குது, எங்கோ போயிருவோம் போல இருக்குது, எனக்கு கொஞ்சம் காப்பாத்துங்க சாமி அப்படின்னு தான் நம்ம கேட்கறமே ஒழிய, சாமி நெஞ்சு வலிக்குது சீக்கிரம் வந்துருவோம் அந்த தான் இருக்குது உங்ககிட்ட, சீக்கிரம் கூப்பிடுப்பா அப்படின்னா கேட்க போறோம். ஒரு அட்டாக் தான் வந்திருக்குதான், மூணு வந்தா வந்துருமாமா, சீக்கிரம் ரெண்டு அனுப்பிச்சு கொடு சாமின்னா கேட்க போறோம். ஒண்ணு வந்துருச்சாமே, ஐயோ ஒன்னு ரெண்டு வந்துட போகுது அப்படின்னு நினைக்கிறமே ஒழிய, நாம எல்லாரும்தான் திருவாசகம் படிக்கிறோம். உடல் இது கரைந்திட்டு ஒல்லை உம்பதந்த அருள் போற்றி என்று படிக்கிறோம். நான் இதோட என்னைக்காக மாசத்துக்கு வருவது திருவாசகம் முழுசா படிக்கிறோம். சிவபுராணத்தை நாளோடு சொல்லிட்டு இருக்கிறோமே, அது என்ன சொல்லியிருக்கிறார், அதான் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டு அழிக்க வல்லான், உடம்ப அழிக்கக்கூடியவன் உடம்ப அழிக்கக்கூடியவன் வேண்டறான். ஆனா போய் சாமிட்ட பாட்டை முடிச்சுட்டு என்னையா கேட்கறன்னு கேட்டா, இந்த உடம்புக்குள்ளேயே வெத்திரு சாமின்னு கேக்குறோம். நினைச்சு பாருங்க, படிக்கிறது ஒண்ணு கேக்கிறது ஒன்னா இருக்கு. உடம்புல என்னால இருக்க முடியல, உடம்புல என்னால இருக்க முடியலன்னு கேக்குறோம் இல்லைங்களா, பாட்டினுடைய கருத்து அதுதான். ஆனா விண்ணப்பம் முடிச்சு பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் அப்படி சொல்லி முடிச்சுட்டா, அப்புறம் நாம கொடுக்கிற பட்டியல நீட்டி கொடுத்தா பார்த்தா தெரியுமே, சாமி எப்படியாவது இன்னொரு 50 வருஷத்துக்கு நான் இருக்கணும் சாமி, ஏன்னா இப்பதான் எனக்கு கல்யாணமே ஆயிருக்குது, இன்னும் குழந்தை வரணும், பேரை வரணும், பேத்தி வரணும், காரு வாங்கணும், வீடு வாங்கணும், இங்க வேற அப்படியாமா, அங்க வேற அப்படியாமா, நீ இப்படி எத்தனை பட்டியல போட்டு வச்சுட்டு உட்காந்துக்கிறீங்களுடைய, எங்காவது சீக்கிரம் கூப்பிடுங்க சாமி, ரெடியா நிக்கிறேன், நீங்க கூப்பிட மாட்டீங்களான்னு நிக்கிறேன். சுந்தரமூர்த்தி சாமிகள் போய் கும்பிட்டாராம், வெளியே வந்தாராம், வெள்ளையான தயாரான்னு நினைச்சான், எனக்கு எப்பங்க சாமி யானை அனுப்பிச்சு கொடுத்தீங்க, என்னைக்காவது கேப்போமா? கேப்போம், எப்ப கேப்போம் தெரியுங்களா? இந்த பிறப்பும் இறப்பும் சலிப்பை தரும் போது கேப்போம். சலிச்சு போச்சுங்க, என்ன வாழ்க்கைங்க இது? அந்த சலிப்பல்ல, இன்பமும் துன்பமும் சலித்து போக வேண்டும். அந்த சலிப்பு வருகிற அன்னைக்கு நமக்கு எதுவுமே கேட்க தோணாது. இறைவன்ட்ட சாமி என்னுடைய திருவடிக்கு என்ன கூட்டிட்டு போங்கன்னு கேட்போம். வீடிட வேண்டும், அது இந்த உடம்பை விட்டுவிட வேண்டும் அப்படிங்கறதுதான் முடிந்த விண்ணப்பம். அதுதாங்க இன்பம். உண்மையிலேயே உடம்புல இருப்பது இன்பம் அல்ல, உடம்பை விட்டு நிற்பது இன்பம். அதுதான், எந்த உடம்புமே வரக்கூடாது. இன்னொரு ஒன்னு இந்த உடம்பு கொண்டா இன்னொரு பிறப்பு பிறந்தோம்னா வேற எங்கேயாவது போய் பிறந்து சிக்க கூடாது, நேர திருவடிக்கீழே போய் சேர்ந்தணும். அதுதாங்க நிலைத்த இன்பம். மத்த எந்த இன்பமும் தற்காலிகமான இன்பம். என்ன பண்ண, நம்முடைய அறிவு தற்காலிகமான இன்பம் தான் இன்பமா தெரியுதே ஒழிய நிரந்தர இன்பம் இன்பமாவே தெரிய மாட்டேங்குது. அறிவுக்கு எட்ட மாட்டேங்குது. என்ன பண்றது நம்ம? ஏன் மலம் அவ்வளவு வலிமையா நம்மளுடைய அந்த இதை மறைக்குது? வேற எங்கேயும் யாரையும் குறை சொல்ல முடியாது. அந்த மலத்தின் மறைப்பு காரணமாக மெய் இன்பத்தை நம்மால அனுபவிக்க முடியலைங்க. அதான் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே நாது. அஞ்ஞானம் மலம்தானே, மலம்தானே அஞ்ஞானம் காட்டும், ஆணவம் அஞ்ஞானம் காட்டும். அவ்வளவுதான், வேற சித்தாந்தம் அவ்வளவு எளிமையா சொல்லுச்சு. என்னங்க அஞ்ஞானம் அஞ்ஞானம்? அட, ஆணவம் வளர்த்துக்கிட்டாயா அஞ்ஞானம்னு போயிருங்க. அதான் மறைப்பு. இந்த மறைப்பின் காரணமாகத்தான் நமக்கு மெய் இன்பத்தை நம்மால் அனுபவிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சம் பழகிற அந்த இன்பமே மெய் என்று கருதி அந்த பேரின்பமாக இன்பத்தை விட்டு நிற்கிறோம் நாம். ஆக இந்த நிலையைத்தான் இங்க எடுத்துக் கொள்கிறார். எனவே அந்த வகையில் இங்க சொன்னார், அருளிட வேண்டும் அம்மான் போற்றி, இருள்கட அருளும் இறைவா போற்றி, தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி. ஆக அடியேன் நான் வாறு தளர்ந்து நிற்கிற பெருமானே என்று வேண்டுகிறார். தளர்ந்தேன் அடியேன் தமியேன். தமியேன்னா இந்த என்ன சொல்வது, அப்படியே இந்த துன்பத்தின் காரணமாக துணையில்லாது நிற்கக்கூடிய நிலை அப்படிங்கிற வகையில தமியேன் அப்படின்னு சொல்கிறார். தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி,